நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளர் தெற்கிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளது பற்றி சி வி விக்னேஸ்வரன் அவர்களின் பேட்டி.
அதாவது, நான் இருந்து வந்த இடம், நான் கொழும்பில் பிறந்து கொழும்பில் வளர்ந்தேன். என்னுடைய பூர்வீகம் வடமாகாணத்தில். பூர்வீகத்தில் இருந்து சிறிது காலம் வெளியே இருப்பதால் எங்களுடைய தமிழ்தன்மை எங்களை விட்டு சென்றுவிட்டது என்று கூற முடியாது.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள இந்து ஆலய அமைப்பினரை பிராந்திய கட்டளை தளபதி அழைத்து பேசியுள்ளது தொடர்பிலான செய்திகள். தமிழக அரசு குறைந்த செலவில் புட்டிகளில் அடைக்கப்பட்ட குடிநீரை இன்று விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது பற்றிய ஒரு பார்வை. இலங்கையின் வடமாகாண சபை தேர்தல் களம் குறித்த ஒரு ஆய்வு.
யாழ் பெருநில பரப்பில் 400,000 சொச்ச வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நெடுந்தீவு போயிடலாம், நெடுந்தீவு போயிடலாம் சும்மா ஒரு சாட்டு சொல்லிக்கணும். நெடுந்தீவில் முள்ளு குத்தினா என்ன, சறுக்கி விழுந்தா என்ன, வாகனத்துக்கு காத்து போனா என்ன, இபிடிபின்னு சொல்றதுக்குரிய சாத்திய கூறு இருக்கா
ஆகியவை இடம்பெறுகின்றன. பர்மா தமிழர்கள் குறித்த தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
வாசித்து வழங்குவோர் திருநாவுக்கரசு விக்னராஜா. சிரியாவினுடைய ரசாயன ஆயுதங்கள் ஐநா மேற்பார்வையின் கீழ் அளிக்கப்படுவதற்காக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சேர்ந்து வரைந்திருக்கின்ற உடன்பாட்டை தங்கள் நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி என சிரியாவின் அரசாங்க அமைச்சர் ஒருவர் வர்ணித்திருக்கின்றார். மீள் இணக்கத்துக்கான சிரியாவினுடைய அமைச்சரான அலி ஹைதர் அவர்கள், இது சிரியாவை சிக்கலிலிருந்து மீட்டுள்ளதோடு போர் ஒன்றை தவிர்ப்பதற்கும் உதவியிருக்கிறது என்று ரஷ்ய செய்தி நிறுவனமான ரியா நொவஸ்டிக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். இந்த உடன்பாட்டுக்கு சர்வதேச இணக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜான் கெரி அவர்கள் இந்த உடன்பாடு குறித்து அரைமனத்தோடு இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை சந்திக்கின்றார். அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் ஈரானுடைய புதிய அதிபர் ஹசன் ரவ்ஹானி அவர்களுடன் தான் கடிதங்கள் பரிமாறியிருப்பதாக கூறியிருக்கின்றார். சிரியாவினுடைய ரசாயன ஆயுதங்களை விட ஈரானினுடைய அணு ஆயுத முனைவானது அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை என்பதை ஈரானிய அதிகாரிகள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் என அதிபர் ஒபாமா அவர்கள் அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனமான ஏபிசிக்கு வழங்கிய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் அணு ஆயுத பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியிலே தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் வலுக்களை குறித்து அதிபர் ரவ்ஹானி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்றாலும், எதையும் அவர் திடீரென்று லேசாக்கி விட்டுவிடப் போவதில்லை என்றும் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். அணு ஆயுதத்தை கொண்டு செல்லக்கூடிய இரண்டாவது ஏவுகணை ஒன்றை தாங்கள் வெற்றிகரமாக பரிசோதித்திருப்பதாக இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சீனாவினுடைய பெய்ஜிங் மற்றும் ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள் வரை செல்லக்கூடிய இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட்டதாக இந்தியா கூறியிருக்கிறது. ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த தீ ஒன்றிலிருந்து அக்னி 5 ஏவப்பட்டது. 1960களில் இந்திய அரசாங்கத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட அக்னி வகை ஏவுகணைகளில் இது மிகவும் முன்னேற்றகரமான ஒன்றாகும். சீனாவின் வளரும் ராணுவ பலத்துக்கு ஈடுகொடுப்பதற்காக இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளுக்குள் இது புதியதாகும். ஜப்பான் தற்போது அங்கே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற கடைசி அணுமின் ஆலையையும் பராமரிப்புக்காக நிறுத்த ஆரம்பித்திருக்கிறது. இதனால் அணுமின் சக்தி அந்த நாட்டில் இரண்டாவது தடவையாக இல்லாமல் போக இருக்கின்றது. 2011 சுனாமியால் ஃபுகுசிமா அணு உலை நிர்மூலமாக்கப்பட்டதற்கு பிறகு முதலில் அங்கே அணுசக்தி இல்லாமல் போயிருந்தது. மேற்கு ஜப்பானில் ஓஹி என்கின்ற இடத்தில் இருக்கின்ற இந்த அணு உலையை மீள ஆரம்பிப்பதற்கு இன்னமும் எந்தவிதமான தேதிகளும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஃபுகுஷிமா அழிவுக்கு முன்னதாக ஜப்பானின் மொத்த மின்சார உற்பத்தியில் 1/3 அணுசக்தி மின்சாரமாக இருந்து வந்தது. ஆனால் அந்த விபத்துக்கு பிறகு வந்த மின்பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக எண்ணெய் மற்றும் நிலக்கரி இறக்குமதிகள் அந்த நாட்டில் அதிகரித்ததால் உலகினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பான் தற்போது ஏற்றுமதி நிலுவையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிலிப்பீன்ஸின் தென்பகுதி நகரமான ஜம்போவான் கா என்கின்ற நகரிலே போராளிகள் வசம் இருக்கின்ற பகுதிகளை அந்த நாட்டு இராணுவம் சுற்றி வளைத்திருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து நடந்த மோதலால் சுமார் 70,000 மக்கள் அந்த நகரிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அந்த நகரின் 2 பகுதிகளை மட்டும்தான் போராளிகள் இன்னமும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று பிலிப்பீன்ஸ் இராணுவம் கூறுகிறது. அந்த பகுதியில் தொடர்ந்து துப்பாக்கி வேட்டு பரிமாற்றங்கள் நடந்ததாக கொண்டிருப்பதாக நம்முடைய தென்கிழக்கு ஆசிய நிருபர் கூறுகின்றார். போராளிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான சண்டையிலே சுமார் 65 பேர் கொலையிழந்திருக்கிறார்கள் என்றும், இவர்களில் பெரும்பாலானவர்கள் மோரோ தேசிய விடுதலை முன்னணி என்கின்ற அமைப்பினுடைய ஒரு பிரிவினர்கள் என்றும் பிலிப்பீன்ஸ் இராணுவம் கூறியிருக்கிறது. பிலிப்பீன்ஸின் அதிபர் பெகினோச் அக்கினோவும் துணை அதிபரும் போர் நிறுத்த உடன்பாட்டை ஒன்றை போராளிகளுடன் எட்டுவதற்காக நேற்று சனிக்கிழமை அந்த பகுதிக்கு போயிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் வடபகுதி சமாங்கான் பிரதேசத்தில் இருக்கின்ற சுரங்கம் ஒன்றின் ஒரு பகுதி நேற்று சனிக்கிழமை குலைந்து விழுந்ததில் அந்த சுரங்கத்துக்குள் அகப்பட்டிருந்தவர்களில் குறைந்தது 27 தொழிலாளர்களுடைய உடல்களை எடுத்திருப்பதாக ஆப்கான் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தொழிலாளர்கள் இன்னும் சிலர் சுரங்கத்துக்குள் அடைபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடமாகாணம் உட்பட 3 மாகாண சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபைக்கான முதலமைச்சர் வேட்பாளர் விக்னேஸ்வரன் தெற்கிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று பங்கு பெற்ற தனது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்ததாக செய்திகள் வந்துள்ளன. அவரின் இந்த கருத்து குறித்து விக்னேஸ்வரன் அவர்களிடமே பேசினார் சீவகன்.
வந்து ஒரு விதத்தில் உண்மை. அதாவது நான் இருந்து வந்த இடம், நான் கொழும்பில் பிறந்து கொழும்பில் வளர்ந்தேன். என்னுடைய பூர்வீகம் வட மாகாணத்தில். பூர்வீகத்தில் இருந்து சிறிது காலம் வெளியே இருப்பதால் எங்களுடைய தமிழ்த்தன்மை எங்களை விட்டு சென்று விட்டது என்று கூற முடியாது. உதாரணமாக SWRD பண்டார் நாயக வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று வந்து அவர் இங்கு படிக்கவில்லை, வெளிநாட்டில் தான் படித்தார் வந்தார். ஆனால் சிங்கள மக்களினுடைய தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதே போன்றுதான் சி ராமநாதன், சி அருணாச்சலம், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம், ஏன் டிஜி பொன்னம்பலம், எஸ்ஜிவி செல்வநாயகம் அவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை கொழும்பில் தான் கழித்தார்கள். ஆனால் அவர்களை தமிழர்கள், வட இலங்கை தமிழர்கள், வட கிழக்கு இலங்கை தமிழர்கள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். இதில் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த அளவுக்கு நமக்கு தமிழ் மக்கள் மீது அனுதாபம், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நாங்கள் உணர்ந்து புரிந்து வைத்திருக்கின்றோம், அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் உண்மையாகவே நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா, உன்னிப்பாக கவனித்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியமே ஒழிய, நாங்கள் எங்கு வசித்து வந்தோம், எங்கு வாழ்ந்து வந்தோம் என்பது எல்லாம் இதற்கு தேவையில்லாத விடயம் என்றுதான் நான் கருதுகின்றேன்.
ஹிந்து பத்திரிகையில நீங்கள் சொன்னதாக சொல்லி வந்த சில விஷயங்கள் சம்பந்தமா நீங்க ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க போல இருக்குது. அது என்ன நடந்தது?
என்னிடம் கிட்டத்தட்ட 10-12 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதிலே ஒரு கேள்வி தான் தென்னிந்திய தமிழ் மக்கள் சார்பான ஒரு கேள்வி. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த மற்ற கேள்விகள் சம்பந்தமான கேள்விகளோ பதில்களோ இடம்பெறாமல் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை நான் வெளியிட்டிருந்தேன், அது செய்தி அறிக்கையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்னிந்திய தமிழ் மக்கள் சம்பந்தமான கேள்வியில் கேட்டபோது நான் கூறினேன், தென்னாட்டு இளைஞர்கள் யுவதிகள் வட இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளித்துள்ளது. காரணம், அவர்கள் கட்சி வேதம் வந்து மிக உணர்ச்சியோடு, மிக உணர்வோடு பல நடவடிக்கைகளும் எடுத்து தாங்கள் தங்களுடைய மனோநிலையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அது எனக்கு எத்தனையோ நன்மைகளையும் தந்திருந்தது என்று கூறிவிட்டு தற்செயலாக ஒரு விஷயத்தை நான் கூறினேன். அதாவது அரசியல் கட்சிகள் இதற்கு மாறாக சில நேரத்தில் எங்களுடைய பிரச்சனையை ஒரு டெனிஸ் பந்து கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக எங்களுடைய பிரச்சனை அதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் கூறினேன். சில நேரங்களில் அரசியல் கட்சிகள் நாங்கள் தீர்வாக பெற வேண்டும் என்பது சம்பந்தமாக தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் இதுதான் தீர்வாக இருக்க வேண்டும் என்று கூறுபவை எங்களுக்கு பல விதங்களில் பிரச்சனைகளை தருகின்றது. அரசாங்கத்துடன் பேசக்கூடிய ஒரு நிலையை மிகவும் சிக்கலாக்குகின்றது. அது சம்பந்தமாக கூறும் போதுதான் நான் சொன்னேன், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும் போது மூன்றாம் நபர் உள்நுழைந்து நீங்கள் விவாகரத்தெடுங்கள், விவாகரத்தை எடுங்கள் என்று கூறுவது போல் இருக்கின்றது என்று கூறினேன். அதை ஒரு வித்தியாசமான ஒரு கணிப்பில் பத்திரிகையில் தென்னிந்திய மக்களோடு என்னை ஏதோ ஒரு விதத்தில் வேற்றுமைப்படுத்தியது போன்று எழுதப்பட்டிருப்பது எனக்கு மனவத்தை தருகின்றது. உண்மையில் தென்னிந்திய மக்களுடன் எனக்கு மிக நல்ல உறவு இருக்கின்றது. அரசியல் கட்சிகள் சில நேரத்தில் எடுக்கும் சில நடவடிக்கைகள் எங்களுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்ற அந்த கருத்தை முன்னிறுத்துவதற்காகத்தான் நான் கூறினேன். தென்னிந்திய மக்கள் எங்களுக்கு தரும் அனுசரணைகள், உதவிகள் இவற்றை பெற்றுப்படுத்துவதாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன்.
இலங்கை வடமாகாண சபை தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளரான முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன். அடுத்ததாக, இலங்கையின் கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தளபதி அங்குள்ள இந்து ஆலய நிர்வாகிகளை இன்று ஒரு கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பில் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் லால் பிரேராவின் அழைப்பின் பெயரில் கிழக்கு மாகாண இந்து ஆலயங்களின் நிர்வாக பிரதிநிதிகள் இன்று அவரை சந்தித்து உரையாடியுள்ளனர். வெலிக்கந்தையில் உள்ள கிழக்கு மாகாண இராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண இந்து ஆலயங்களின் ஒன்றியத்தைச் சேர்ந்த பி கமலதாஸ்,
இந்து ஆலயங்கள் தொடர்ச்சியாக திட்டமிடப்பட்ட வகையில் தாக்கப்படுவது, கொள்ளையடிக்கப்படுவது போன்ற நிகழ்வுகள் நடந்து வந்த சூழ்நிலையில் இதையிட்டு வீதிக்கு இறங்கி இந்து நிறுவனங்கள் போராட முற்பட்ட பொழுது மற்றும் அரசியல் ரீதியாக பாதுகாப்பு தரப்பினரை அவர்கள் குற்றம் சாட்டியிருந்த வேளையிலும் இந்த எங்களுடைய இந்து நிறுவனங்களுடன் ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், தவறான தப்பிப்பிராயங்களை நீக்க வேண்டும் என்ற யோசனையின் அடிப்படையில் அதாவது கிழக்கு கட்டளை தளபதி அழைப்பிற்கிணங்க நாங்கள் இன்றைய சந்திப்பை நடத்தியிருந்தோம். அந்த சந்திப்பிலே நாங்கள் இந்து நிறுவனங்கள் ஆலயங்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சனைகளையும் இந்து மக்கள் அதாவது அவர்களுடைய கலாச்சார மத விவகாரங்களை பற்றிய பிரச்சனைகளை முன்வைத்தோம்
என்று தெரிவித்த அவர், குறிப்பாக இந்து ஆலயங்கள் அமைந்துள்ள சில பிரதேசங்கள் தொல்பொருள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதால் இந்துக்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சநிலை தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக கூறுகின்றார்.
தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரிலே சில அதிகாரிகள் வந்து நாங்கள் முதலில் எங்களுடைய எல்லைகளை அடையாளமிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருக்கிற மக்களை வழிபாட்டு நடவடிக்கைகளை தடைப்படுத்துகிறார்கள், அதாவது வெளியேறுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வேலைகளை புதைப்பொருள் ஆய்வு வேலைகளை முடித்து விடுகிறோம், அதற்கு பிறகு நீங்கள் கட்டலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த எல்லைகள் இடப்பட்ட பின்பும் கூட உகந்தை சங்கமன் கண்டி முருகன் ஆலயம் போன்ற இடங்களிலே மீண்டும் அந்த ஆலய கட்டுமான பணிகளை முன்னெடுப்பதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. ஆய்வுகள் முடிந்து அவர்கள் தங்களுடைய எல்லைகளை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் புத்த சமய ஆலயங்கள் இராணுவத்தினுடைய உதவியுடன் கட்டப்படுகின்றன. சில இடங்களில் புதிதாக வேலிகளை அமைப்பதற்கு கூட தடை இருக்கிறது. வளத்தாப்பட்டி பகுதியிலே சிவன் கோயிலை வளைத்து எல்லைகளை அமைக்கும் பொழுது வெளியாருடைய பிரச்சனைகள் வருகிறது. அதேவேளையில் பொதுமக்களுடைய தனியார் காணிகளிலே சில அத்துமீறல்களை செய்து வேறு மத பிரிவினர்கள் இது தங்களுடைய காணி என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை கட்டுவதும் குடியேறுவதும் இவ்வாறான பிரச்சனைகள் இந்து மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதனால் அவற்றை பற்றி நாங்கள் அவருடன் பேச வலிக்கிட்டோம்
என்றும் கூறிய அவர், கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை அதிகாரியினால் இதற்கு அளிக்கப்பட்ட பதில் பற்றி குறிப்பிடுகையில்,
பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் தன்னுடைய அதிகாரிகளுடைய நடவடிக்கையில் தான் நேரடியாக தலையிட முடியும், அதனுடைய பல சில பிரச்சனைகளை உடனுக்குடனே தீர்வு காண முடியும். அதேவேளையில் வேறு திணைக்களங்கள் சம்பந்தப்பட்ட நேரத்திலே குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம் அல்லது வன இலாக சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவர் இந்த விடயத்தை தன்னுடைய மேலதிகாரிகள் ஊடாக அல்லது அவர்களுக்கு எடுத்து சென்று இது எங்களுடைய மக்களுடைய சுமூக நிலை திரும்புவதற்கு தடையாக இருக்கின்றது என்ற விடயங்களை எடுத்து கூறி ஒரு மாற்று ஒழுங்குகளை செய்வதற்கான ஒரு இடைத்தரகராக அல்லது ஒரு மீடியேஷன் மத்தியஸ்த வைக்கலாம் என்றும் தொடர்பாளராக செயல்படலாம் என்றும் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்கனவே இராணுவ முகாம்கள் அமைந்திருந்த தனியார் காணிகளில் உள்ள புத்தர் சிலை மற்றும் பௌத்த மத வழிபாட்டு அடையாளங்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் இராணுவ கட்டளை அதிகாரியிடம் தங்களால் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றார்.
அவர்களுடைய முகாம்கள் அகற்றப்பட்ட வேளையிலே அவர்களால் வணங்கப்பட்டு வந்த அந்த புத்தர் சிலைகள் அந்த புத்தர் வழிபாட்டு தலங்களை வன் செயல்காரர்கள் அவற்றை சேதப்படுத்துகிறார்கள். படையினர் அவ்விடத்தங்களிலிருந்து அப்புறப்பட்டு செல்லும் பொழுது ஒன்றில் அந்த புத்தர் வழிபாட்டு தலங்களையும் எடுத்துக்கொண்டு செல்ல வெளியேற வேண்டும் அல்லது வழிபாட்டு தலத்தின் கண்ணியத்தை பேணக்கூடிய வகையில் மாற்று ஒழுங்குகளை செய்த பின்னர் செல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு கூறியிருந்தோம். அதிகமாக இவைகள் தனியார் காணிகளில் காணப்படுகின்ற விடயத்தையும் நாங்கள் அங்கு வழிபடுத்தியிருந்தோம். அதற்கு அவர் பதிலளிக்கையில் இது சம்பந்தமான விவரங்கள் எங்கெங்கு இவ்வாறு சிலைகள் காணப்படுகின்றன என்பதை தனது கவனத்துக்கு கொண்டு வந்தால் தான் அதை பற்றி நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார்
என்றும் குறிப்பிட்ட அவர், தற்போதைய சூழ்நிலையில் இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு இத்தகைய சந்திப்புகள் மூலமும் தீர்வை காண முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கில் இலங்கையின் வடமாகாண சபைக்கான தேர்தல் களம் குறித்த ஒரு பெட்டகமும் இடம்பெற உள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. சுத்திகரிக்கப்பட்டு புட்டிகளில் அடைக்கப்பட்ட குடிநீர் வர்த்தகத்தை தமிழக அரசு இன்று தொடங்கியுள்ளது. இதை தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் எப்படி பார்க்கின்றது என்று அதன் தலைவர் ராஜாராம் அவர்களிடம் கேட்டேன்.
நாங்க வந்து வரவேற்கிறோம் சார். ஏன்னா பாட்டில பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எம்என்சி தான் சார் முன்னணி நிற்குது. எம்என்சி வந்து ஒரு பாட்டில வந்து 18 ரூபாய் வரைக்கும் எம்என்சி பாட்டு கொடுக்குறாங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரயில் நீரே வந்து 15 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அம்மா குடிநீர் வந்து 10 ரூபாய் கொடுக்குறது நாங்க உண்மையிலே வரவேற்கிறோம். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு வாய்ப்பு. இது
இப்போ 10 ரூபாய்க்கு வந்து அரசால கொடுக்க முடியுது அப்படின்னா இதற்குண்டான அந்த உற்பத்தி நிலையங்கள் இருக்கு இல்லையா, அது முழுமையா தமிழக அரசாலேயே நிர்வகிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு நடத்தப்படுகின்றதா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டெண்டர் முறையில அல்லது ஒரு ஒப்பந்த முறையில பகிர்ந்து அளிக்கப்படுதா?
டெண்டர் மூலம் ஒப்பந்த மூலம் பகிர்ந்தளிக்க சார், தமிழ்நாடு அரசே வந்து அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து வந்து மார்க்கெட்ல அவங்க கொடுக்கல, அவங்க வந்து ஒன்லி கோயம்பேடுல பஸ் டிப்போ அந்த மாதிரி டிப்போக்களை தான் அவங்க விற்கிறதுனால அவங்களே அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. வெளியில யாருக்கும் டெண்டர் கொடுக்கல சார்.
இப்ப அரசு இப்படியான எல்லா வகையிலும் முன்னெடுப்புகளை செய்து 10 ரூபாய்க்கு குறைந்த விலையில் 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடித்தால், இப்போ மறுதரப்புல வந்து இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடியவர்கள் உற்பத்தியாளர்கள் வந்து பாதிப்படைய கூடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க?
எங்களுக்கு வந்து சார் மேக்சிமம் வந்து வீடுகளுக்கு கொடுக்கற கேன் 20 லிட்டர் கேன் தான் சார் மேக்சிமம். எல்லாமே 869 கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 850 கம்பெனி வந்து மேக்சிமம் வீடுகளுக்கு கொடுக்கற கேன் தான் சார் நாங்க சப்ளை பண்றோம். அதுதான் எங்களுக்கு மெயினான ஒரு கான்செப்ட். இந்த 1 லிட்டர் பாட்டில் வந்து மிஞ்சி போனா ஒரு 10 கம்பெனி 15 கம்பெனி தான் பண்றாங்க. மேக்சிமம் பண்றதுலாம் எம்என்சி கம்பெனி. அதனால எங்களுடைய தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர் சங்கத்துல உள்ள மெம்பர்களுக்கு இது பாதிப்பே கிடையாது.
உங்களை போன்ற தனியார் இந்த துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, சுத்திகரிக்கப்பட்ட இந்த குடிநீரை வந்து பாட்டிலில் அடைத்து விநியோகிப்பது என்பது பெருமளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு. பெருமளவுக்கு நீர் ஆதாரங்களை உறிஞ்சி எடுத்து நிலத்தடி நீரை பெருமளவு குறைத்து விடுகிறது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை. அதை நீங்களா கவனத்துக்கு எடுக்கிறது இல்லையா?
இது வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சின்றது வந்து ஒரு தவறான கருத்து. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கம்பெனி வந்து 1000 லிட்டர் ஒரு போர் போட்டு எடுத்தா அதுல வந்து 400 லிட்டர் தான் நாங்க பியூரிஃபைட் பண்ணி கொடுக்குறோம், 600 லிட்டர் திரும்ப பூமிக்கு நாங்க அனுப்பிடுறோம். அதனால நாங்க வந்து தண்ணி உறிஞ்சி பால் பண்றோம்ன்றது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் சார்.
இப்ப தமிழக அரசு வந்து 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருக்கு 10 ரூபாய் அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. நஷ்டம் இல்லாம அந்த தொழிலை அரசால் செய்ய முடியுமா? 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா?
அரசாங்கம் நினைச்சா 10 ரூபாயில சார் 5 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம், ரேஷன்ல வந்து அதான் இலவசம் அரிசி கொடுக்காங்க சார். அந்த அரிசி வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல கண்ணோட்டத்துல கொடுக்காங்களே ஒழிய அந்த அரிசி வந்து 23 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிதான் இலவசம் அரிசி கொடுக்காங்க. அதே மாதிரி நல்ல குடிநீர் கொடுக்கணும்னா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு நினைச்சா கூட அரசாங்கம் கொடுக்கலாம். 10 ரூபாய்க்கு கொடுக்கறது நஷ்டமே கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கிடையாது.
இப்ப உங்களை மாதிரியான உற்பத்தியாளர்கள் இதே மாதிரி 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா?
முடியாது சார், எங்களால முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம்னா நாங்க வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்குள்ள எங்களோட 3 அதாவது மொத்த உற்பத்தியாளர் அடுத்து டீலர் அடுத்து சப் டீலர் 3 கை மாறும்போது டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால எங்களால 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது சார்.
இப்ப இந்தியாவினுடைய மத்திய அரசின் கீழ் இருக்கும் ரயில்வே துறையினரும் இப்படியாக இந்த பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்துல முதல்ல இறங்கினாங்க, 10 ரூபான்னு ஆரம்பிச்சாங்க, 10, 12 ஆச்சு, 13 ஆச்சு, 15 ஆயிருச்சு. அதே மாதிரி தமிழக அரசும் வந்து காலம் போக போக உற்பத்தி செலவுகள் கூடிவிட்டன அல்லது நிர்வாக செலவுகள் கூடிவிட்டன அப்படின்னு சொல்லி இந்த விலையை அதிகரிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா?
தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செலவு கூட ஆனா கூட 10 ரூபாய்க்கு மேல கூட்டி கொடுக்க மாட்டாங்க சார். 10 ரூபாய் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையில 10 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாங்க சார்.
தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜாராம். கர்நாடக மாநில அரசு தமது பணியாளர்களுக்கான புதிய உடை விதிகளை வெளியிட்டுள்ளது. இது அரசு பணியின் கண்ணியத்தை கடைபிடிக்க எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று அரசு கூறுகிறது. மாநில அரசின் நடவடிக்கை குறித்து பெங்களூருவில் உள்ள செய்தியாளர் வீரகுமாரன் அவர்களிடம் கூடுதல் தகவல்கள் கேட்டேன்.
நாளை முதல் கர்நாடக அரசு பணியாளர்கள் ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கென்று தனி உடை கட்டுப்பாட்டை கர்நாடக அரசு கடுமையாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலாளர் ஷாலினி ரஜினிஷ் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவு நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது. இதன்படி ஆண்கள் என்றால் அவர்கள் வழக்கமாக அணியும் பேண்ட் ஷர்ட்டை அல்லது குர்தா இது போன்றுதான் அணிய வேண்டும். ஜீன்ஸ் டிஷர்ட் போன்ற ஆடைகளை அணியக்கூடாது என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பெண்கள் சேலை மற்றும் பைஜாமா சுடிதார் போன்ற உடலை முழுவதுமாக மூடக்கூடிய ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும். ஜீன்ஸ் டிஷர்ட் அல்லது பிற அதாவது கண்ணியத்திற்கு மாறுபட்ட ஆடைகளை அணியக்கூடாது என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமீப காலமாக பணிக்கு சேர்ந்த கர்நாடக அரசு ஊழியர்கள் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நவீன ஆடைகளை அணிந்து கொண்டு அரசு அலுவலகங்களுக்கு வருவதன் காரணமாக அரசு பணிக்கே உரித்தான கண்ணியம் குறைந்து விட்டதாக ஷாலினி ரஜினிஷ் தெரிவித்தார்.
ஆனா வீரகுமார், இந்த மாதிரியான அரசு உத்தரவுகள் வரும்பொழுது உடனடியாக இந்த அரசு ஊழியர்கள் சங்கம் அல்லது சம்மேளனம் கொதித்தெழுந்து உடனடியாக அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இந்த விஷயத்துல கர்நாடகாவினுடைய அரசு பணியாளர்கள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது?
கர்நாடக அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் பைரவேகவுடா அரசின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ளார். ஏனெனில் பெரும்பாலான கர்நாடக அரசு பணியாளர்கள் இந்த உத்தரவை வரவேற்றதாக பைரவேகவுடா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சேர்ந்துள்ள இளம் தலைமுறையினர் மட்டுமே இந்த உத்தரவை எதிர்த்துள்ளனர். இதற்கு காரணம் கர்நாடகாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆடை கட்டுப்பாடு ஒட்டியே அமைந்துள்ளது முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது.
பொதுவாக அரசியல் கட்சிகளிடையே இந்த விஷயம் தொடர்பில் ஒரு உடன்பாடு உள்ளதா, மகளிர் அமைப்புகள் வந்து எதிர்ப்பு ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா?
இல்ல, இதுவரை எதிர்கட்சியான பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அல்லது பிரதான எதிர்கட்சியான மதசார்பற்ற ஜனதாதளமாக இருக்கட்டும், அரசின் இந்த உத்தரவுக்கு பெரிய அளவில் எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை. இதற்கு காரணம் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த உத்தரவுடன் உடன்பட்டு போவதால் எதிர்கட்சிகளும் சற்று அடக்கிய வாசிக்கின்றன. இருப்பினும் மகளிர் அமைப்புகள் இந்த விஷயத்தை சற்று வேறு கோணத்தில் பார்க்கின்றன. இது பணியாளர்களின் சுதந்திரத்தில் அரசு தலையிடுவதைப் போன்ற செயல் என்று மகளிர் அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கர்நாடக முதல்வர் சித்தராமையா ரஷ்யா சென்றிருந்தார். அவர் இன்றுதான் பெங்களூர் திரும்பியுள்ள நிலையில் நாளை அவரை சந்தித்து இந்த உத்தரவை திரும்ப பெறுமாறு வலியுறுத்த மகளிர் அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன.
இப்ப நாளை திங்கட்கிழமை முதல் கர்நாடக அரசினுடைய இந்த உத்தரவு அமலுக்கு வரவுள்ள நிலையில் தெரிந்தோ தெரியாமலேயோ அரசு ஊழியர்கள் இதை கடைபிடிக்க மறுத்தால் அல்லது ஏற்க மறுத்தால் என்ன ஆகும் அடுத்தது?
அரசு உத்தரவை ஏற்க மறுத்து உடையணிந்து வருபவருக்கு என்ன மாதிரியான தண்டனை அல்லது அவர்களுக்கு அபராதமோ அல்லது எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அந்த உத்தரவில் தெளிவாக வரையறுக்கவில்லை. இருப்பினும் அந்தந்த துறை தலைவர்களுக்கு இது குறித்த ஒரு அறிவுறுத்தல் சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. பொதுவாக அரசு விதிகளை மீறும் பணியாளர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதுபோன்ற நடவடிக்கை இந்த விஷயத்திலும் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது.
பெங்களூருவில் உள்ள செய்தியாளர் வீரகுமாரன். நிறைவாக, இலங்கையின் வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் அது குறித்த ஒரு சிறப்பு பெட்டகம் தயாரித்து வழங்குகின்றார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் மூன்று மாகாணங்களில் வருகின்ற 21ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வடமாகாணத்தில் இருமுனை போட்டியே முனைப்பு பெற்றிருக்கின்றது. இதனையடுத்து தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக முக்கிய கட்சிகளான பொதுஜன ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வாக்காளர்களின் ஆதரவையும் கவனத்தையும் ஈர்ப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. தேர்தல் பரப்புரைகளுக்கு முன்னுரையாக காதுக்கினிய இசையும் பாடலும் காற்றலையில் நிறைந்து வருகின்றன. ஆனால் இதமான தேர்தல் சூழலை அங்கு காண முடியவில்லை என்றே பலரும் கூறுகின்றார்கள்.
அனல்ச்சி விட்டு போயில அரசாங்கம் அபிவிருத்தி செய்யும் எங்களுக்கான முழு சுதந்திரத்தையும் வழங்குமன்றதே நம்பிக்கை இல்லை.
கருத்துக்களை சொல்றதுக்கு சுதந்திரம் இல்லை. நான் இப்ப இவங்களோட பேசிக்கொண்டிருக்கேன் என்று தொழுக்கு மேலால ரெண்டு மூணு பேர் பார்த்து கொண்டிருக்கோம். சுதந்திரமா ஒண்ணும் சொல்லல. எங்களுக்கு ஒரு நியாயம் அரசாங்கத்துக்கு சார்பா நிக்கிறார்களுக்கு ஒரு நியாயம் என்றதான் தற்போதைய சூழ்நிலை. தேர்தல் முடிஞ்ச பிறகு இதால தாக்கங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு
என வடக்கின் பல இடங்களையும் சேர்ந்த சிலர் என்னிடம் தெரிவித்தார்கள். வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல வேட்பாளர்களுக்கும் இதே நிலைதான். ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளராகிய தியாகராஜா துவாரகேஸ்வரன் அவர்கள் இதே கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் முன்வைத்திருக்கின்றார்கள். இதுபற்றி பொதுஜன ஐக்கிய முன்னணியின் முதன்மை வேட்பாளராகிய இபிடிபி கட்சியைச் சேர்ந்த சின்னையா தவராஜா அவரிடம் கேட்டேன்.
யாழ் பெருநில பிறப்பில் 400,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நடந்தீவு போயிடலாம், நடந்தீவு போயிடலாம், சும்மா ஒரு சாட்டு சொல்லிக்கணும். போய் அங்கே போய் ஏதாவது ஆக்கலாம் சொல்ற சுழன்றது, யார்ட்டையும் ஏதாவது பிரச்சனை படுறது, பிறகு பெரிய பூதாகரமாக அந்த செய்திகளை விடுறது. நெடுந்தீவில் முள்ளு குத்தினா என்ன, சறுக்கி விழுந்தா என்ன, வாகனத்துக்கு காத்து போனான்னு இபிடிபின்னு சொல்றதுக்குரிய சாத்திய கூறு இருக்கா
என்றார் தவராஜா அவர்கள். எதிர்கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலரும் இராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஏற்கனவே பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற ஒரே ஒரு பெண் வேட்பாளராகிய அனந்தி சசிகரனும் அவர்களில் ஒருவர். இவர் பயணம் செய்த வாகனம் கல்லறி தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தது.
இனி இனி நாட்கள் செல்ல செல்ல எந்த வகையில் எனக்கு அச்சுறுத்தல் வரும் என்று தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆனால் எனக்கு அன்று நடந்த கல்லறிந்த தாக்குதல் ஒரு நியாயமான தேர்தல் நடக்குமா என்ற ஒரு அச்சத்தை எனக்கு ஊட்டிய ஒரு செயற்பாடாக இருக்கு
என்றார் அனந்தி சசிகரன் அவர்கள். தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக இராணுவத்தினர் தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரடியாகவே குற்றம் சுமத்தியிருக்கின்றது.
இராணுவத்தை முகாம்களில் முடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவர்களுடைய பிரசன்னம் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. நாங்கள் தேர்தல் நியமன பத்திரம் தாக்கல் செய்த ஆண்டு எமது வேட்பாளர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டார்கள். இராணுவம் சில வேட்பாளர்கள் சம்பந்தமாக பிரச்சாரம் செய்து தெரிகின்றது. தேர்தல் காலம் கிட்டத்தட்ட அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கலாம் என்ற பயம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த மாகாணத்தில் நடைபெறுகின்ற மாகாணசபை தேர்தல் சுதந்திரமாக சுயாதீனமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எமக்கு குறைவு. இருந்த போதிலும் கூட தேர்தலை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றோம். கண்காணிப்பாளர்கள் தேர்தலை அந்த அளவுக்கு முழுமையாக அந்த கடமையை நிறைவேற்றலாம் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஆர் சம்பந்தன் அவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் எழுதிய கடிதம் தமக்கு வந்து சேரவில்லை என்று தமிழ் பத்திரிகை ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சம்பந்தன் அவர்களின் கடிதம் குறித்த கேள்வியொன்றிற்கு பதிலளித்த ஜனாதிபதி அவர்கள் அந்த கடிதம் குறித்து ஊடகங்களின் வாயிலாகவே தமக்கு தெரிய வந்தது என்றும் அவ்வாறு அவர் கடிதம் அனுப்பியிருந்தால் தமக்கு அது வந்து கிடைத்திருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆயினும் இராணுவத்தினர் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை அரசாங்க தரப்பினர் மறுத்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையாளரும் கூட இந்த குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கின்றார். வடமாகாண தேர்தல் சூழலில் ஏற்பட்டுள்ள பொதுவான அச்ச நிலைமையானது வாக்களிப்பு வீதத்தை பெரிதும் பாதிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளர் தியாகராஜா துவாரகேஸ்வரன் அவர்கள்.
இது ஒரு நீதியான தேர்தல் என்று ஒரு போதும் சிந்திக்க முடியும். நீதியான தேர்தல் என்றுதான் பங்கு பெற்ற வந்தது. இது ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் மக்களிக்கிற வீதம் 40% மேல செல்ல
மக்கள் மத்தியில் தேர்தல் தொடர்பான ஆர்வம் குறைந்தமைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த முருகல் நிலை முக்கிய காரணம் என்கின்றார் அவர். இந்த முருகல் நிலை காரணமாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு சில தினங்கள்ல இருந்தே மக்கள் மிக ஆர்வமாக இருந்தார்கள். எங்களுடைய பிரதிநிதியை சரியாக தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். கடைசியாக இந்த சாவச்சேரியில் ஆளுங்கட்சிக்குள்ளே அடிபட்டே நான் ஒரு தமிழ் மகன். இந்த தமிழ் மகனுக்கு தமிழ் மகன் சுர்றானண்டா இருந்தால் நாளைக்கு எதிர்கட்சிக்கு நடக்காண்டே இருக்கு. அதை பார்த்தவங்கள அசௌகரியப்படுறான்.
நீங்க சொல்ற இந்த மாதிரியான எதிர்ப்புகள் கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள உங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகள் நீங்க எப்படி மேற்கொள்றீங்க?
எங்களுடைய தேர்தல் வந்து ஒரு ஊடகங்கள் வாயில அந்த வழியில தான் முன்னெடுத்து வெல்லுவது தோற்பதுன்றது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடாது. வாக்களிக்கின்றவர்கள் இன்னும் வேகமாக போய் வாக்களிக்கும். இது வாக்களிக்கின்ற வீதத்தை குறைக்கிற முறைதான் அடுத்த கட்சிகள் செய்யும்
என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளர் தியாகராஜா துவாரகேஸ்வரன் அவர்கள். பொதுமக்கள் மத்தியில் கருத்து வெளியிடுவதிலும் வெளிப்படையாக செயற்படுவதிலும் அச்சம் நிலவிய போதிலும் வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் ஆர்வமாக இருப்பதை கிராமப்புறங்களில் அவதானிக்க முடிந்தது.
நாங்கள் ஓட்டு போடுவோம், எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமலுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்.
நாட்டுக்கு சமாதானம் தேவைதான் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சமாதானம் இருக்கு, இதே மாதிரி நீடிக்கணும் சமாதானம். இப்படி பிரச்சனை இல்லாமல் சமாதானமே இருக்கணும் இந்த நாட்டில். இப்படி வளமையாவே இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை.
கடந்த காலங்களோட இந்த முறை வாக்களிக்கணும் ஒரு ஆசை விருப்பம் இருக்கு. வாக்களிக்கணும், நாங்க எதிர்பார்க்கிறாள் வரணும்ங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு அவங்க மத்தியில இருக்கு. எந்த அமைப்பு வந்தாலும் அவங்களுக்கான அந்த கூட்டம் வைக்கிறதுக்கான ஒழுங்குகளை செய்து கொடுக்குறாங்க.
எலெக்ஷனை வந்து முதலாவதாக வந்து எதிர்பார்க்கறது வந்து நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை தான் எதிர்பார்க்கணும். அப்படின்ட்டு சொன்னால் இளம் சமுதாயத்துக்கான ஒழுங்கான ஒரு தொழில் வாய்ப்பும் நிரந்தரமான அபிவிருத்தியும் கிடைச்சதுன்னு சொன்னால் சனங்கள் அதுகளோடு ஈடுபட்டு நல்ல ஒரு மனிதத்துவமான மனநிலை உள்ள மனிதத்துவமான ஒரு சனமாக வளர்ச்சி அடையணும். அதை தான் எதிர்பார்க்குறேன்.
என கிராமங்களில் உள்ளவர்கள் சிலர் எம்மிடம் தமது எதிர்பார்ப்புகளையும் தேர்தலில் தாங்கள் கொண்டுள்ள அக்கறை பற்றியும் தெரிவித்தனர்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் தயாரித்து வழங்கிய இந்த பெட்டகத்துடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.